தொழுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்டம் கூட்டமாவு ரப்பர் சாகுபடியாளர் திரு அலோசியஸ் ஆம்ப்ரோஸ் அவர்கள் ரப்பர் சாகுபடி முறைகளும் பயன்களும் குறித்து பல தகவல்களை நம்முடன் வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
என் பேர் அலோசியஸ் ஆம்ப்ரோஸ், கன்னியாகுமரி மாவட்டம் முளகும்போடு.
சார், இப்ப ரப்பர் அப்படின்னு சொல்றப்ப ரப்பர்ல பலவிதமான பிரிவுகள் இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நீங்க எந்த மாதிரியான ரப்பரை வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க சார்?
ரப்பர் வந்து நேச்சுரல் ரப்பர், ஒரே ரப்பர் வந்து ப்ராடக்ட் ஒண்ணுதான். மரங்கள்ல தான் வெரைட்டி இருக்கே தவிர லேட்டெக்ஸ் இந்த பால்னு சொல்றது வந்து ஒரே இதுதான்.
சார், இப்ப இந்த ரப்பர் மரங்கள்ல இருந்துதான் நம்ம ரப்பர் எடுக்கிறோம். இந்த ரப்பர் மரங்கள் பொதுவா எந்தெந்த இடங்கள்ல அதிகமா உற்பத்தி ஆகுது, விளையுது, அதுல இருந்து ரப்பரை எப்படி சார் பிரிச்சு எடுக்கிறாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
சார், ரப்பர் வந்து அதிகமா வந்து கேரளா, கேரளா பார்டரை ஒட்டி உள்ள கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் ரப்பர் வந்து கொஞ்சம் அந்த ரப்பர் தன்மை வந்து மற்ற மாவட்டம் மற்ற இடங்களை விட கொஞ்சம் முன்னுரிமை உண்டு அதுக்கு. அதோட இந்த எலாஸ்டிக் தன்மை வந்து ஜாஸ்தி கன்னியாகுமரி மாவட்ட ரப்பருக்கு.
இப்ப பொதுவா ஒவ்வொரு பயிர்களுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பயிர்களுக்கு ஏத்த மண்ணினுடைய தன்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சில இப்ப தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா நெல் அதிகமா விளையும், அந்த மாதிரி ஒவ்வொரு மண்ணுக்கும் அந்த பயிர் ரகங்கள் நல்லா விளையும். அந்த வகையில ரப்பருக்கு ஏற்ற மண் வகைகள் எது, எந்த காரணத்தினால அந்த மண்ணுல அந்த ரப்பர் செழிப்பா வளருது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
சார், ரப்பர் வந்து கொஞ்சம் அந்த மலைப்பாங்கான இடங்கள்ல நல்லா வரும். கன்னியாகுமரி மாவட்டம் கேரளா எல்லாமே மலை மாதிரி மேடு பள்ளவமா இருக்கும். அந்த அந்த மண்ணு வந்து ரப்பருக்கு ஏற்ற மண்ணு அது. இன்னொன்று, மழை வந்து அடிக்கடி இருக்கணும் ரப்பரை பொறுத்தளவில். மழை வந்து மினிமம் ஒரு மாசத்துக்கு ஒரு மூணு நாள் மழையாவது இருக்கணும். இருந்தால் தான் ரப்பரோட இந்த ஈல்டு நல்லா இருக்கும், ரப்பர் மரமும் நல்லா செழிப்பாக நிற்கும்.
இப்போ பயிர்களை பொறுத்தளவில் எல்லா பயிருக்கும் தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணீரை நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பயிர் வந்து செழிப்பாக வளரும். அந்த வகையில் ரப்பருக்கு தண்ணீரினுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்கு சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
ரப்பருக்கு வந்து மழை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வேணும், ஜாஸ்தி மழை தான் வேணும்னு இல்லை. ஜாஸ்தி மழை பெய்து அடிச்சிட்டு இருந்தால் வந்து அதோட நம்ம அதுலேருந்து ரப்பர் பால் எடுக்க முடியாது. மழை ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பப்போ மழை தேவை. மழை சொல்லப்போனால் இப்போ மழை பெய்யுது, ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மழையே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ரப்பருக்கு நல்லதில்லை, ரப்பர் மரத்துக்குமே அது நல்லதில்லை.
இப்போ ரப்பர் மரம் அப்படிங்கிறப்ப பொதுவாக நம்ம வேளாண்மையில் மரங்கள் வளர்க்குறதா இருக்கட்டும், பயிர்களுக்கு உரங்கள் வந்து நிறைய நம்ம போடுவோம், இயற்கை உரங்களும் போடுவோம், செயற்கை ரசாயன உரங்களும் போடுவோம். அந்த வகையில் ரப்பர் மரத்துக்கு என்ன மாதிரியான உரங்களை நீங்கள் வந்து பயன்படுத்துறீங்க சார்?
ரப்பருக்கு வந்து ரப்பர் போர்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா ராக் பாஸ்பேட் பொட்டாஷ் யூரியா, இது வந்து மண்ணை டெஸ்ட் பண்ணி அதை கனெக்ட் பண்ணி இதை வந்து மூணையுமே ரேஷியோ, அதுக்குன்னு ஒரு ரேஷியோ இருக்கு, மண்ணை டெஸ்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு அந்த ரேஷியோ கனெக்ட் பண்ணி இந்த மூணு ஐட்டமுமே மிக்ஸ் பண்ணி போட்டா போதும். வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி போடணும்.
இப்ப ரப்பர் அப்படின்னு சொல்றப்ப நீங்க இந்த ரப்பர் மட்டும்தான், ரப்பர் பயிர்களை மட்டும்தான் பயிரிடுறீங்களா, ரப்பரோட அல்லாம வேற என்ன மாதிரியான பயிர்களை நீங்க விளைவிக்கிறீங்க சார்?
சார், ரப்பர் வந்து ஃபர்ஸ்ட் ரப்பர் பிளான் பண்ணும்போது ஒரு ஊடு பயிர் மாதிரி அதுல வந்து முன்னாடி வாழை வச்சுட்டு இருந்தோம். ரப்பர் வந்து நல்லா வளர்ந்து வர்றது வர ஒரு 3 இயர்ஸுக்கு இதுல இருந்து வருமானம் எடுக்கலாம் ஊடு பயிரில். முன்னாடி வாழை வச்சுட்டு இருந்தோம், இப்போ வாழை அந்த அளவு லாபம் இல்லாதனால இப்போ வந்து ஃபுல்லாகவே பைனாப்பிள் வைக்கிறோம். அது ஊடு பயிராக வந்து ஃபுல்லாகவே வச்சு விட்றோம். அது வந்து மூணு வருஷம் அதுலேருந்து வரும் அந்த பைனாப்பிளில் வந்து ஆதாயம் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து ரப்பர் வந்து கொலை வந்து ஃபுல்லாக அடைஞ்சிரும், இது வந்து பிறகு காய்க்கிறது நின்றுடும். இந்த ஊடு பயிர் அது வர 3 வருஷம் எடுத்துடலாம்.
இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பைனாப்பிள், அதாவது அன்னாசி பழம், இந்த அன்னாசி பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய வேளாண்மை முறைகள், அதை என்னென்ன மாதிரியான முறைகளில் பயிரிடுறீங்க, அதை பற்றின தகவல்கள் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க சார்.
பைனாப்பிள் வந்து பொதுவாக ரப்பர் வச்சிருக்கவங்க அதை போடுறதில்ல. பைனாப்பிள் ஃபார்மர்ஸ்ன்னே தனியாக இந்த தோட்டங்களில் ரப்பர் தை வச்சிருக்க தோட்டங்களில் வந்து கேட்பாங்க, 3 வருஷத்துக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டு. மேக்ஸிமம் அப்படி தான் எங்கள் ஏரியாவில் எல்லாருமே பைனாப்பிள் விவசாயிகளுக்கு இதை வந்து 3 வருஷத்துக்கு லீஸு கொடுத்துருவாங்க. அவங்க தான் இதில் வந்து ஊடு பயிராக அதை போடுறாங்க. ரப்பருக்கு வந்து ஒரு ரப்பர் விற்கும் போது அந்த ரப்பர் லைன் ஒரே லைனில் வர ரப்பர், இந்த ரப்பருக்கு வந்து ஒரு ரப்பர்லேருந்து 3 அடி முன்னும் 3 அடி பின்னும் கேப் போட்டு அப்படி ஒரு லைனாக பைனாப்பிள் ஊடு பயிராக பண்ணுவாங்க. கூடால இப்போ பைனாப்பிள் கொடுக்குறதுனால நம்ம ரப்பரை பராமரிக்க செலவு வந்து ரொம்ப கம்மி. இந்த களையெல்லாம் அவங்களே எடுத்துடுவாங்க. தண்ணீர் வந்து பைனாப்பிளுக்கு தண்ணீர் அடிக்கும்போது நமக்கும் இந்த மரம் வளர்கிறதுக்கு தேவையான தண்ணீர் கிடச்சிருது, உரம் கிடச்சிருது. அது வந்து ரப்பர் நடுற எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் நல்ல இப்போதைக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்காது.
இப்போ பொதுவாக ரப்பர் மரம் அப்படின்னு சொன்னாலே அந்த ரப்பர் மரத்தினுடைய அந்த ரப்பர் பாலை எடுத்து தான் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பொதுவாக எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ரப்பர் பால் அதை எப்படி எடுக்கிறீங்க, அதனுடைய பயன்கள் என்ன, அதை எந்த மாதிரி முறைகளில் அந்த ரப்பர் பாலை எடுக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
ரப்பர் வந்து ரப்பர் நம்ம வச்சு நட்டதில் இருந்து 7 வருஷம் ஆஃப்டர் 7 இயர்ஸ் ஒரு ரப்பர் மரம் வந்து 23-24 இன்ச் ஒரு 5 அடி ஹைட்டில் வந்து 5-6 அடி ஹைட்டில் ஒரு 23 இன்ச் வந்த அப்புறம் தான் நம்ம அந்த மரத்தையே வந்து டேப்பிங்னா மரத்தை வெட்டுறதுக்கு ஆரம்பிப்போம். பால் வெட்டுறதுக்கு பகுதியில் பகுதியை ஒரு மரத்தை வந்து பகுதியாக பிரித்து அதிலே மேலேருந்து கீழே வர வெட்டுறோம். அடுத்த அது முடிஞ்ச அப்புறம் அந்த பக்கம் வெட்டுறோம். இது வந்து இப்போ உள்ள புதிய இனம் வந்து ஆல்டர்னேட் டேஸ், இன்னைக்கு இப்போ அந்த மரத்தை வெட்டினோன்னா அடுத்த நாள் லீவ் விட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் வெட்டுவோம். அப்படி தான் வெட்டணும். அப்போதான் இப்போ உள்ள புதிய இனம் வந்து அந்த மரத்துக்கு லைஃபு, பால் டென்சிட்டியும் இருக்கும், திக்னஸும் இருக்கும், மரத்துக்கும் லைஃப் நல்லா இருக்கும். பால் வந்து ஒரு ஆளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 மரம் ஒரு ஆளுக்கு ஒரு நாள் வெட்டி பாலை சேகரித்து ஷீட் அடிக்கணும். ஷீட் அடிக்கிறது வந்து கிடைக்கிற பாலை வந்து இந்த டிஷ் மாதிரி, அலுமினியத்தில் டிஷ் மாதிரி இருக்கும், அந்த டிஷ்ஷில் வந்து 1.5 லிட்டர் 2 லிட்டர் கணக்கு பண்ணி ஒவ்வொரு டிஷ்லையும் விட்டு வச்சு அது ஃபார்மிக் ஆசிட் 1% மிக்ஸ் பண்ணி பால் வந்து அப்படியே ரப்பர் மாதிரி உறைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஷீட் அடிக்கக்கூடிய மிஷின் இருக்கு, அந்த மிஷினில் 2 டைப் மிஷின், பிளைன் மிஷின் ஒன்று, இன்னொன்று அச்சு மிஷின். பிளைன் மிஷினில் ஒரு 2-3 வாட்டி கொடுத்துட்டு அடுத்தப்புறம் அச்சு மிஷினில் நல்ல டைட்டாக அடித்த அப்புறம் அதை வந்து ஸ்மோக் ஹவுஸ், அந்த ரப்பர் ஷீட்டு உலர்த்தக்கூடிய அந்த சென்டர் இருக்குது, அதில் கிலோக்கு 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் கொடுத்து அதுக்கு ஒரு கொடுத்தோன்னா ஒரு 3-4 டேஸில் வந்து நல்லா காய வச்சு கிரேடு ஷீட்டாக கொடுப்பாங்க. அதை நம்ம கடையில் விற்கிறோம்.
இப்போ இந்த ரப்பர் மரத்திலிருந்து பெறக்கூடிய ரப்பர்கள் எந்தெந்த பொருட்களுக்கு நமக்கு பயன்படுது, குறிப்பாக தொழிற்சாலையில் என்னென்ன மாதிரியான பயன்களுக்காக இந்த ரப்பர் எடுக்கப்படுது சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்
சார். அது ரொம்ப டீட்டெயிலாக தெரியலை. ஆக்சுவலாக ரப்பர் வந்து ஒரு மாதிரி ரப்பரைஸ்டு மாதிரி, பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, டயரு, இந்த நைலான் சம்மந்தப்பட்ட எல்லாத்துலேயுமே ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து ரப்பர் சேருது. இதே மாதிரி இப்போ வந்து கேரளாவில் சொல்லுவாங்க ரோட்லேயுமே வர கொஞ்சம் அந்த தாரில் வந்து கொஞ்சம் ரப்பர் சேர்க்கும்போது இந்த ரோடோட லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி எனக்கு அது ரொம்ப இதுல இதுல எல்லாம் சேர்க்கிறாங்கன்னு ரொம்ப சொல்ல தெரியல. நேச்சுரல் ரப்பர் வந்து கொஞ்சம் அதிகமா சேர்க்கறது வந்து கொஞ்சம் அதோட லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஈவன் நம்ம டயரா இருக்கட்டும்,
இப்ப இந்த ரப்பரை நீங்க செய்யும் பொழுது உற்பத்தி பண்ணும் பொழுது சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது, எந்த ஒரு பொருளை நம்ம உற்பத்தி அதுக்கு சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில ரப்பரை எந்தெந்த மாதிரி முறைகளை நீங்க சந்தைப்படுத்துறீங்க, பொதுமக்கள்கிட்ட அந்த ரப்பர் குறித்ததான அந்த வரவேற்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சார் இருக்கு?
சார் ரப்பர்னு சொல்றது வந்து அது சந்தைப்படுத்துதல்னு ஒண்ணு தேவையில்லை. இப்ப தென்னை மரம் இருக்குது, தேங்காய் வந்து வியாபாரிக்கு விலைக்கு கொடுக்குறோம், எந்த வியாபாரி ஜாஸ்தி விலை கொடுக்குறானோ அந்த ஆளுக்கு நம்ம விலைக்கு கொடுக்குறோம், அது வந்து மார்க்கெட்டுக்கு போகுது. அதே மாதிரி ரப்பர் வந்து ரப்பர்ல வந்து டெய்லி வந்து பேப்பர்லயும் மெசேஜ்லயும் வந்து டெய்லி மார்க்கெட் டெய்லி ரப்பர் கிலோ இவ்வளவு ரேட்டு அப்படின்னு ஒன்று ஒரு ரேட்டு வருது. அதே மாதிரி அந்த ரப்பருக்கு வந்து கிரேடு இருக்குது, நல்ல நீட்டா ரப்பர்ல எந்த ஒரு தூசியுமே இல்லாத அளவுல நீட்டா ரப்பரை கொடுக்குறவங்க கொடுத்தாச்சுன்னா அது வந்து ஒரு கிரேடுல வருது. அந்த கிரேடுக்கு கணக்கு பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும். அதை வந்து நம்ம வந்து அதை வந்து கடையில் கொடுக்குறோம் அவ்வளோதான், அதை சந்தைப்படுத்துதல் இதில் வராது. அவங்க அங்கேருந்து ஆக்சுவலாக எல்லாமே அவங்க கடையில இருந்து அவங்க லோடு கணக்காக எல்லாமே நார்த்து அதை மாதிரி பெரிய கம்பெனிஸுக்கு தான் போகுது, மேக்சிமம் நார்த்துக்கு தான் போகுது.
இந்த வட இந்திய தவிர வெளிநாடுகளுக்கு எதுவும் உங்களுடைய ரப்பர் உற்பத்தி எதுவும் நீங்க ஏற்றுமதி செய்யறீங்களா? அவங்களுக்கு இந்த ரப்பர் குறித்ததான வரவேற்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சார் இருக்கு?
சார் ரப்பர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தாய்லாந்து மலேசியா அதுக்கு அப்புறம்தான் நம்ம வருவோம் இந்தியா எல்லாம். அவங்க தான் ரப்பர் உற்பத்தியில நம்மளோட முன்னோடி. நமக்கு தேவைக்கான ரப்பர் அவ்வளவு இங்கே அது நமக்கு ப்ரொடக்ஷன் ஆகுதான்னு உள்ளது வந்து எனக்கு சொல்ல தெரியலை. சம்டைம் சில நேரம் வந்து ரப்பர் இறக்குமதியும் பண்ணுறாங்க நம்ம தேவைக்கு, ஆனால் ரப்பர் வந்து இப்போ வந்து உலக சந்தை மார்க்கெட் ரேட்டுக்கு தான் ரப்பர் ரேட்டு ஓடிட்டு இருக்குது. இது ரப்பர் ஆமாம் அப்படி தான் அந்த மாதிரி ரேட்டு தான் ஓடுது.
இப்போ நீங்கள் உங்களுடைய விவசாயத்தில் இருக்கக்கூடிய கூட இருக்கக்கூடிய விவசாயிகள் எத்தனை வருடமா இந்த ரப்பர் துறையில வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அவங்களுடைய இந்த ஒத்துழைப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சார் இருக்கு?
சார் எங்க ஏரியா கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவை ஒட்டி உள்ள ஏரியா வந்து எல்லாமே ரப்பர் தான். அது ரப்பர் வராத ஏரியால மட்டும்தான் கொஞ்சம் மலை ஒசந்த இடத்துல வந்து கிராம்பு மிளகு இந்த மாதிரி வேற பயிர் வைக்கிறாங்களே தவிர அல்லாம வந்து இப்போ ரப்பர் தான். மீண்டும் மீண்டும் ரப்பர் வந்து ரப்பரோட லைஃப் வந்து ஒரு 30-35 வருஷம் ஓடும், அதுக்கப்புறம் அதை நம்ம கட் பண்ணிட்டு திருப்பி புதுசாக ரப்பர் இப்படிதான் காலங்காலமாக இப்படிதான் ஓடிட்டு இருக்குது ரப்பர் தொடங்கினதுலேருந்தே.
இப்போ இந்த ரப்பர் உற்பத்தி பண்றதுக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ரப்பர் உற்பத்தி பண்றதுக்கும் அந்த உற்பத்தி முறைகள்ல ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா சார்? இன்னைக்கு நவீன தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, வேளாண் கருவிகள் நிறைய புதுசு புதுசா உற்பத்தி பண்றாங்க, அதை பயன்படுத்தி ரப்பர் உற்பத்தி பண்றப்போ பழைய முறைக்கும் இப்ப உள்ளதுக்கும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு சார்?
சார் இதுல ரப்பர் வந்து மேனுவலா தான், அதுல எந்த கருவியும் வச்சு பால் வெட்டி எடுக்கிறது மாதிரி இதுவரை வரல. அதில் கேரளாவில் நிறைய டைப் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அது வந்து அது ஒன்றுமே சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. மேனுவலாக ஆள் தான் கத்தி வச்சு அதுக்கூடிய ஒரு கத்தி இருக்குது, அந்த கத்தியை வச்சு வெட்டி பால் எடுக்க வேண்டிய இருக்கு. முன்னாடி உள்ள காலத்துக்கும் இன்னைக்கும் கம்பேர் பண்ணும்போது ரப்பரு ஈல்டு வந்து முன்னாடியோட இப்போ ஈல்டு வந்து மரங்கள்லாம் ஜாஸ்தி வருது. ஹைப்ரிடு ரப்பரை நம்ம இப்போ பயிரிடுறோம், அப்படி ஹைப்ரிடு நல்ல வெரைட்டி ரப்பர் போடுறதுனால தான் அதை வாரத்துக்கு 3-4 தான் அந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னா ஆல்டர்னேட் டேஸ். முன்னாடி அப்படி இல்லை, அது அந்த காலத்து மரம் எல்லாம் அவங்க டெய்லி வெட்டுவாங்க, அது ஒன்றும் செய்யாது, அது பால் இந்த அளவு பாலும் வராது. இப்போ முன்னாடியே கம்பேர் பண்ணும்போது இப்போ பால் உற்பத்தி ஜாஸ்தி தான்.
இப்போ இந்த ரப்பருடைய உற்பத்தி செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான புதுசு புதிய புதிய இந்த மாதிரி விற்பனையில அல்லது வேளாண்மையுடைய கருவிகளை புதுசா இந்த மாதிரி இந்த முயற்சி செய்யலாமா, அல்லது இந்த விவசாயத்துல வேற மாதிரி ரப்பரோட எப்படி புதுசா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பயிர்களை பயிரிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை யாராவது உங்களுக்கு கொடுக்குறாங்களா சார், அல்லது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா?
ஆலோசனை இப்போ ஓகி புயல் வந்துச்சு, ரப்பர் தோட்டங்கள் நிறைய அழிஞ்சு போச்சு. அப்ப எல்லாம் அது அதுக்கு மேல இப்போ ஒரு 3-4 வருஷமா ரப்பர் வீழ்ச்சி அடைஞ்சு விலை ரொம்ப கீழே இருக்குது. அது வந்து நம்ம கூலி கொடுத்து போக அதுல மிச்சம் இல்லை பெருசா. இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப வேளாண்மை அவங்க ரப்பர் போர்டு இது அக்ரிகல்ச்சர் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, மல்டி கிராப் பண்ணுங்க, கொஞ்சம் ரப்பரை வைங்க, கொஞ்சம் கிராம்பு மிளகு அந்த மாதிரி மாற்றி மாற்றி வைங்க, அப்போ ஒன்றில் விலை இல்லைன்னா ஒன்றில் கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நீ முழு கொஞ்சம் கொஞ்சம் பேர் அப்படி மாறுறாங்க, அவங்க அவங்களோட அந்த இடம் தோட்டம் இருக்கக்கூடிய கால சூழலை பொறுத்துள்ள ராப்பு பண்ணுறாங்க. தென்னையை வந்து மொத்தமாக தென்னை வந்து காலியாகிட்டு வருது, ஏன்னா தென்னையில் அந்த நோய் நோய் இருக்கனால அது தென்னை வருமானமும் ரொம்ப கம்மி, அதுக்கு விலையும் கம்மியா இருக்கு.
சார், இப்ப கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் நீங்க சொன்ன மாதிரி இந்த கிராம்பு இந்த மிளகு போன்ற பயிர்கள் என்ன மாதிரியான விளைச்சலை வந்து கொடுக்குது, பொதுமக்களுக்கு எந்த விதமான என்ன மாதிரியான ஒரு பலன்கள் அதனால கிடைக்குது சார்?
சார், இந்த மிளகுன்னு சொல்லுது வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி தான் அது நமக்கு அனுபவம் தருது. கிராம்பும் அப்படிதான், வருஷத்துக்கு 2 வாட்டி தான் பூக்கும். நம்ம அதை பூவை பறித்து காய போட்டு விலைக்கு கொடுக்குறோம். ஆனால் ரப்பர்னா அப்படி இல்லை, அது வந்து ஒரு டெய்லி வருமானம் மாதிரி, அது லாபமோ நஷ்டமோ நம்ம டெய்லி வெட்டுறாங்கன்னா அதை வச்சு நம்ம ஷீட்டை அடித்து ஸ்மோக் ஹவுஸில் போட்டு உலர வச்சு உடனே கொடுத்துருவோம். அந்த அந்த வித்தியாசங்கள் தான் சார் இது. ஆனால் எல்லாமே விலைகள் ஒன்று கொஞ்சம் விலையார்ந்தது மாதிரி இருக்கும், மற்ற பொருட்கள் விலை நஷ்டம் லெவலில் வீழ்ச்சி அடையுது. ஒரு ஸ்டெடியான ஒரு இது எதையுமே நம்பி இந்த பயிர் தான் பண்ணுறது மாதிரி உள்ள சூழலில் இப்போ இல்லை.
இது வரைக்கும் இந்த ரப்பர் எப்படி உற்பத்தி பண்ணுறது, அதனுடைய தன்மைகள் என்னென்ன, என்னென்ன மாதிரியான ரப்பரில் பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிறது குறித்து மிகச்சிறப்பான ஒரு நீங்க வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார்.
நன்றி சார்.
நேயர்களே, இதுவரை கன்னியாகுமரி மாவட்டம் கூட்டமாவு ரப்பர் சாகுபடியாளர் திரு அலோசியஸ் ஆம்புரோஸ் அவர்கள் ரப்பர் சாகுபடி முறைகளும் பயன்களும் குறித்து பல தகவல்களை வழங்கினார். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.